عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம்ம துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை படிக்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் அமல் செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் முன்னையே சார்ந்தது. யா அல்லாஹ், நீ இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக. ரப்பே, எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை, சந்ததிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க யா அல்லாஹ், நீ காட்டிய வழியிலும் பெருமானார் காட்டிய சுன்னத்தினுடைய அடிப்படையிலும் வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண வேளையில் எந்த கடனும் இல்லாதவர்களாக, யா அல்லாஹ், எந்த இபாதத்தும் பாக்கி வைக்காதவர்களாக சந்தோஷமாக இந்த உலகை விட்டு பிரிகிற நிலையை யா அல்லாஹ், எங்களுக்கும் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபரை ஒரு சுகந்தமான மாளிகையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், சுவனத்தினுடைய மாளிகையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அதில் எங்களுக்கு குர்ஆனை ஒரு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் சித்தீகீன்களோடும் சுஹதாக்களோடும் நல்லவர்களோடும் அண்மித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க மக்களில் யா அல்லாஹ், எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய பெரியார்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ யா அல்லாஹ், அத்துணை பேரையும் எந்த வழியாக அந்த இல்மை எங்களுக்கு தந்தாயோ அத்துணை இமாம்களுடைய நல்லவர்களுடைய பாவங்களை யா அல்லாஹ், நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கியாமத்து நாள் வரை பொருந்தி கொண்டு இதன் மூலமாக முழுக்க முழுக்க பிரயோஜனமடைகிற நல்ல மக்களில் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் யா அல்லாஹ், நீ ஆக்கி தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய விளக்க உரைகளை நாம் அல்லாஹுவினுடைய கிருபையால் தொடர்படியாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களிலே வயோதிகத்தின் காரணமாக ஏற்படுகிற சில செய்திகளை குறித்து நாம் மிக நீண்ட விஷயங்களாக இரண்டு மூன்று வாரங்களாக தொடர்புடியாக பார்த்தோம். வயோதிகம் என்பதை அல்லாஹ் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறான், அதன் மூலம் இந்த சமூகம் அடைய வேண்டிய படிப்பினைகள் என்ன, அதிலிருந்து இந்த சமூகம் எப்படி பாதுகாப்பு தேடிக்கொள்வது, வயோதிகத்தினால் இந்த சமூகத்தில் ஏற்படுகிற அந்த பாதிப்புகள் என்ன என்பதையெல்லாம் குறித்து அல்லாஹு தாலா சொன்ன அந்த விஷயங்களிலே நீண்ட விளக்கங்களை நமக்கு தந்தார்கள். கடந்த வாரத்திலே சொல்லுகிற போது அந்த வயோதிகத்திற்கும் மறுமை நாளை குறித்தான சிந்தனைக்கும் அல்லாஹு தாலா எப்படி ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தினான், அந்த சிந்தனை நம்மளை எப்படி அல்லாஹுவின் பக்கம் திருப்பி விடுகிறது என்பதை குறித்து வரிசையாக பேசினோம். அதை எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லித்தருகிறான். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய வயோதிகர்களை பாருங்கள், யாருக்கு முடி நரைத்திருக்கிறதோ அவர்களை பாருங்கள். இதெல்லாம் அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகள். குவத்திற்கு பிறகு துஃபாகக்கூடிய நிலை, நன்றாக ஆரோக்கியமாக வாழ்ந்த பின்னால் அந்த ஆரோக்கியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிற நிலை. அல்லாஹு செய்திருக்கிற எத்தனையோ ரஹமத்துகளில் ஒரு ரஹமத் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அந்த ஆரோக்கியத்தை அல்லது உடல்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பது, அது அல்லாஹுவினுடைய சுன்னத். போன வாரம் சொன்னதா சொன்னா நினைவில்லை, ரப் அப்படிங்கிறதுக்கு விளக்கம், நீண்ட விளக்கம் இருக்கிறது, பல மணி நேரங்கள் பேசக்கூடிய விளக்கம் அது. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அந்த வார்த்தைக்கு எழுதுவாங்க. ஒரு பொருளை படைத்து அதற்கு தேவையான அளவு சக்திகளை தொடர்ந்து கொடுத்து அதை முழுமையடைய செய்து மீண்டும் அதிலிருந்து அந்த சக்திகளை குறைத்து அதை இல்லாமலாக்குவது, இதுதான் ரப்புக்கு அர்த்தம். நம்ம எப்பெல்லாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோமோ அப்பெல்லாம் இந்த முழு சிந்தனையும் வரணும். இது அல்லாஹுவினுடைய சுன்னத். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டா அதுல முதல்ல படைப்பு இருக்கும், அதுக்கப்புறம் கிராஜுவலா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே போகும். இது வந்து அல்லாஹுவினுடைய சுன்னா. ஒரே நிலையில் என்றைக்குமே டக்குன்னு அப்படியே பெருசாக்கி டக்குன்னு அல்லாஹ் அழிச்சிடுறது இல்லை. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மனிதன் பாடம் பெறுவதற்காக வேண்டி. ஒரே செய்தி தான் அதுல, அந்த மனிதன் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு படிப்பினையை பெறலாம், இன்றைக்கு அந்த அறிவுகள் கம்மியாக இருந்தால் நாளைக்கு அது வளர்ந்தால் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இந்த டிஃபரன்சியேஷனுக்காக வேண்டி தான் அல்லாஹு தஆலா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குகிற நிலையை ஏற்படுத்தி தருகிறார். ரெண்டாவது, அந்த குவத், வாலிபர்களாக இருக்கிற நிலையில் நம்முடைய ஓட்டம் நோட்டம், நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, அதை நீங்கள் எடுத்து செல்லுகிற போது உங்கள் வீட்டில் உள்ள பெரியார்களையும் வீட்டில் உள்ள வயசானவங்களையும் கொஞ்சம் பாருங்க. உங்களை தாண்டி அவர்கள் நன்றாக செயல்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்க பைக்ல போறீங்க, அவங்க கிலோமீட்டர் கணக்கில் நடந்தாங்க. இன்றைக்கு நீங்கள் சொகுசான வேலைகளை ஏசி அறைகளில் அமர்ந்து செய்கிறீர்கள், அன்றைக்கு வயல்ல கடந்து புரண்டு எந்திரிச்சாங்க. அப்ப அவ்வளவு சக்தி பெற்றிருந்தவர்களே சில காலம் ஆகுகிற போது தளர்ந்து போகிறார்கள். உங்களுடைய சூழ்நிலையும் இதுதான், இந்த சிந்தனையை தூண்டுறதுக்காக வேண்டி. அதனால இந்த வாலிபம், இந்த முறுக்கு, இந்த ஸ்டைல் அப்படி இருக்கும்னு நினைச்சிட வேண்டாம். நிலைமைகள் மாறலாம், நிலைமைகள் மாறலாம். ரெண்டாவது, அல்லாஹ் இதிலிருந்து ஒரு தஃப்சீர் எழுதும்போது ஒரு முஃபஸ்ஸில் எழுதியிருக்காங்க, அவர் வாலிபத்தில் இருந்ததை விட அறிவு ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் கம்மியாகிற போது இபாதத் ரீதியாகவும் அவர் கம்மியாகிறார். அந்த பழைய நினைவுகள் வந்து தட்டுறதில்லை. கொஞ்சம் போனோடனே ஹதீஸு அது அப்படி சொன்னாங்க அப்படின்னு மறந்துடுது. அல்லது அந்த தொழக்கூடிய நிலைகளில் அல்லது மற்ற நிலைகளில் ஒரு துழப்பு ஏற்படுது. ஒரு ரெண்டரைக்காய் தொழுதா போதும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சடைவு தோன்றுகிறது. அப்ப இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்களும் இதே வயதை அடைந்தால் இந்த நிலை ஏற்படலாம். அதனால உங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்நிலையை நீங்கள் முழுக்க முழுக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட், அந்த கிஃப்டை இன்னும் அதிகப்படியாக அல்லாஹுக்கு பொருத்தமாக நான் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை யோசிப்பதற்குரிய ஒரு கால சந்தர்ப்பம். பெரியவங்களை பார்க்கறது அப்படின்னு கொண்டு, முடி நடைத்தவர்களை பார்க்கறது கொண்டு, மறுமையினுடைய சிந்தனைங்கிறது இப்படித்தான். நாம் நம்ம எப்படி பூஸ்ட் பண்ணிக்கிறது, அவர்களால் ரெண்டு ரக்காயத்து இன்னைக்கு நின்று தொழ முடியல, அவங்க உட்கார்ந்து தொழுகிறாங்கன்னா நாம் நம்முடைய வாலிப பருவத்தில் இதை எப்படி பயன்படுத்தி கொள்வது? நாம் ஓதுவதிலே அல்லது வந்துட்டு நம்முடைய அதுக்காறுகள், திக்கர்கள், காலை மாலை திக்கர்கள் இதெல்லாம் இருக்கு. குர்ஆன்ல எல்லாம் சொல்லும்போது சொல்லுவான், துக்குருல்லாஹ திக்ரன் கதீரா, மற்ற எல்லாத்துக்கும் போடாத ஒரு சிஃபத், அல்லாஹுவை அதிகமாக புகழுங்கள். இந்த திக்ர் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற போது எல்லா இடங்களிலும், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் போர்க்களத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். அப்ப ரகசியம் வேற எங்கேயோ இருக்கு. நம்ம வந்து பட்டை தீட்டுவதிலோ, நம்முடைய ஆயுதங்களை பட்டை தீட்டுவதிலோ, மூளைகளை பட்டை தீட்டுவதிலோ, அல்லது நல்ல வந்து ஸ்ட்ரெங்தா பாடியை வளர்த்துக்கிறதுல வெற்றிங்கிறது இல்லை. அல்லாஹ் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லித்தரான், இதா புதியத்தி சலாத்து ஃபந்தஷிரூஃபில் அர்த் வப்தகும் மின் ஃபத்லில்லா வதுகுருல்லாஹ கதீரா. ஜும்மாவினுடைய தொழுகை முடிந்தவுடன் நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய அருமையான சுன்னத்து நேர போறோம், அல்லாஹ்னு சட்டியை திறந்து வச்சு பிரியாணி ஆரம்பிச்சிருவோம்.
அல்லாஹ் சொல்றான், இதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தஹு மின் ஃபத்லில்லாஹ். அந்த நேரத்தில் கடையை திறக்கணுங்கிறான் அல்லாஹ், அதான் சுன்னா. அந்த நேரத்தில் போய் உட்கார்ந்து நம்முடைய பொருளாதார தலங்களில் நாம் அமர வேண்டும். நீங்கள் தொழுகையை முடித்தால் உடனே பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை தேடுங்கள். வதுக்குருல்லாஹ கதீரா, நீங்கள் அங்கே போய் அமருகிற போது அல்லாஹுவை அதிக அதிகமாக புகழுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். உங்களுடைய நினைவு கூறுதல் மாறி மாறி அல்லாஹுவே அல்லாஹும் துஃப்ளிஹூன். நீங்க அப்படிலாம் செஞ்சீங்கன்னா யூ ஆர் த சக்சஸர், நீங்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப இதுக்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்னுடைய திறமை, நான் வந்துட்டு போட்ட அந்த வியாபார உத்தி, என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் திறமை, நான் கூட்டிக்கிட்டு வந்தேன் நான் எனக்கு தேடி என்னுடைய பேச்சுவார்த்தைகளில் ஆள்கள் வரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் மொத்தமாக எல்லாம் உடச்சிட்டான். ஒதுக்குருல்லாஹ திக்ரன் கசீரா, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹுவை புகழ்ந்தால் அந்த ஞாபகங்கள் இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரும், வெற்றி உங்களை தேடி வரும். யாராவது செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஏளனமாக பார்ப்போம். ஒருத்தர் கடையில் போய் குரான் ஓதிக்கிட்டு இருக்கார், ஏன்ப்பா பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இல்லையாம்மா, இல்லை ஏதாவது தஸ்பியை கையில் வச்சுருக்காருன்னா இவர் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இந்த நேரமும் தஸ்பியோடல தெரிகிறாரு, இவர் நாட்டுக்கு ஒத்து வர மாட்டார். அப்படி இல்லை, எல்லா இடங்களிலும் அல்லாஹ் சொல்லுவது உங்களுக்கு சக்ஸஸ் வேணும்னா ஒரே ஒரு செய்தி தான், என்னை நீங்கள் போகலாம், என்ன நினைவு கூற வேண்டும், நான் இருந்தால் அந்த இடத்தில் வெற்றி சத்தியம் அல்லாஹ் சொல்லித்தருகிற செய்தி. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது பள்ளியாசங்கிறதில்ல, அது நம்முடைய உலகாதார சிந்தனைகள், உலகாதார படிப்புகள், உலகாதார பொருளாதார தேடல்கள் எல்லாவற்றிற்கும் அது ஒன்றுதான், அது பாக்கியாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த வயோதிகத்தினுடைய இயலாமையை நீங்கள் பார்க்கிற போது நீங்கள் படிப்பினை பெறுங்கள், நாம் காலத்தை பயன்படுத்த வேண்டும். அப்ப அங்க உள்ள செய்தி அதுதான், அந்த காலத்தில் நாம் என்ன செய்தோம், இன்றை காலையிலிருந்து மாலை வரை என்னுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு நெருக்கமாக ஆகுவதற்கு செய்ய முடிந்த செயல்கள் என்ன, ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொன்னா வி ஆர் வேஸ்டிங். ரெண்டாவது, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, இன்னொருத்தனை ஜட்ஜ் பண்ண விடல, ஒருத்தன் கூப்பிட்டு ஏண்டா இப்படி தொழுவாம தெரியற, ஏண்டா அப்படி செய்யறல்ல, நீ ஒண்ணு நீ கணக்கு போட்டுக்க, அந்த நாளைய காலையில இருந்து ஆரம்பிச்சு இரவு வரை உன்னுடைய வணக்கத்தில் உனக்கு அல்லாஹுவை நெருங்குதலில் திக்ரு செய்யறதுக்கு உனக்கு அல்லாஹுக்கும் இடையில உள்ளது. அதுக்கு ஒது தேவையில்லை, அதுக்கு வந்து ஜனாபத்தினுடைய குளிப்பு தேவையில்லை, எதுவுமே. எந்த நிலையிலும் அல்லாஹுவை நீங்கள் புகழலாம், அவனுடைய பெயரை உச்சரிக்கலாம். ஜிக்ர் அப்படிங்கிறதுக்கு எழுதுவாங்க அதாத் இஸ்முதாத், பெருமானாருக்கு அல்லாஹ் சொன்ன செய்தி. அந்த சூரா சூரத்துல் முசம்மில் அல்லாஹ் அழகா சொல்லுவான், யா யுஹல் முசம்மில் குமில் லைல இல்லா கலீல அவ் நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீல அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீல இன்னா ஸனுல்கி அலைக கவுலன் ஸகீல இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அம் வஅக்வம் கீல இன்னலக ஃபி நஹாரி ஸப்ஹன் தவீல. நீங்கள் அதிகமாக பெருமானாரே இரவிலே நீங்கள் எழுந்து நின்று இரவினுடைய முற்பகுதியில் தூங்கிவிட்டு பிற்பகுதியில் குர்ஆனை ஓதுங்கள், அது எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஓதுங்க, கூட ஓதுங்க குறைச்ச ஓதுங்க, அரை பகுதி ஓதுங்கள் அல்லது குறை அதில் பாதி குறைத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் ஓதுங்க. அப்போ அதுல வரிசையை சொல்லும் போது இன்னலக ஃபி நஹாரி ஸப்ஹன் தவீல, உங்களுக்கு பகலிலோ மிகப்பெரிய டியூட்டி இருக்கு. பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்ற செய்தி, அது ஒரு அற்புதமான வசனம் நம்முடைய. ஏன்னா பெருமானாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை குறித்து அல்லாஹ் பேசுவான், ஹூ ஹூம் யூ ஆர் ஆஸ் எ ப்ராஃபட், ஒரு நபியாக உங்களுடைய வேலைகள் என்ன, நீ எப்படி வந்து சமூகத்திற்கு மத்தியில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும், நீங்கள் யார் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிட்டு சொல்லுவான், இன்னலக பின் நஹாரி ஸப்ஹன் தவீல, உங்களுக்கு பகலிலே பல்வேறு பணிகள் இருக்கிறது. மற்றவங்களை மாதிரி வெறும் காசு சம்பாதிக்கிறது, அதுக்குரிய அறிவுகளை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஒரு சமூகத்தை நிர்வகிக்க வேண்டும், அந்த சமூகத்தினுடைய எல்லா நிலைகளும் நீங்கள் விளங்கி இருக்க வேண்டும், அந்த சமூகத்தினுடைய போர்க்கால அடிப்படையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், அந்த சமூகத்திற்கு எது நல்வழி காட்டியோ அதை நீங்கள் காட்டித்தர வேண்டும். இப்படி பல வேலைகளை அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்லிட்டு உடனே சொல்றான், இன்னலக ஃபி நஹாரி ஸப்ஹன் தவீல வதுக்கு ரிஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீல. எப்போது ஓதப்படுகிற தினம் தினம் நம்முடைய தொழுகையில கேட்கிற வசனங்கள், இந்த வார்த்தைக்கு தமிழ்ல அர்த்தம் இல்லை. இப்ப நான் சொன்னேன் வதுக்கு ரிஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீல அப்படிங்கிறதுக்கு தெர் இஸ் நோ டிரான்ஸ்லேஷன் இன் தமிழ். அப்புறம் அதுக்கு என்னதாங்க அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அல்லாஹுவினுடைய பெயரை ஒரு நேரம் குறிப்பிட்டு துதிப்பீராக, அந்த பெயரோடு நீங்க இப்படி ஒன்னா இருங்க. நல்லா தபத்தல்னா ஒரு பொருள் ரெண்டு ரூபா கலந்துருது, தண்ணியை மாவுல ஊத்துனா தண்ணி மாவு வித்தியாசம் தெரியாது. தண்ணி எடுங்களேன் பார்ப்போம், தெரியாது. எல்லாம் உள்ள மிக்சிங். ஒரு டீயில் சுகர் போடுறது மாதிரி, சுகர் எங்கே போகுது தெரியாது, ஆனால் டீ முழுக்க அதனுடைய தன்மை. டீயில் மே பகுதி குடித்தாலும் அதே இனிப்பு, கீ பகுதி குடித்தாலும் அதே இனிப்பு. அல்லாஹ் சொல்றா உங்களிடத்தில் திக்ர் என்பது ரெண்டுற கலந்து உங்களோட அப்படி இட்ஸ் மிக்ஸ்டு வித் யூ. ஒத்தபத்தல் இலைஹி தப்தீல. இன்னொரு இமாம் எழுதும்போது எழுதுனாங்க, அந்த திக்ருக்கென்றே நீங்கள் அந்த வேலைகளை விட்டு ஒதுங்கி விடுவீர்கள். உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கு. அல்லாஹ்வாகிய உங்களை படைத்து உங்களுக்கு பொறுப்பு கொடுத்த நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வேலை இருக்கு. ஆனால் என்னை துதிப்பதற்கென்று எல்லாத்தையும் செப்பர் பண்ணுங்க, அங்கிட்டு தள்ளிட்டு எனக்கென்று நீங்கள் உட்காருங்கள். நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பின் உண்டான நிலைகள் வேறுங்க. நல்லா அதுதான் அங்க செய்தி. உங்களுடைய செயல்களை நான் எப்படி அமைத்து தருவேன், இது நபிக்கு நடத்தின பாடம் அல்ல. எங்க வஹி இறங்குதோ அங்க நேர அதுதான் திக்ர். வஹி எங்க இறங்குகிறதோ அது ஒரு ஜோதி. பெருமானாருடைய மேலிருந்து ஆரம்பித்து அவர்களுடைய எல்லா செல்லையும் அணுக்கள்லையும் அந்த வஹியினுடைய வெளிப்பாடு. 1400 வருஷங்களுக்கு பின்னாடி ஒரு ஆயத்தை எடுத்து ஓதனாலே இவ்வளவு பெரிய எஃபெக்டிவ்னஸ் இருக்கு அப்படின்னு சொன்னான். ஒரு ஆயத்தை ஓதிட்டு அப்படியே நம்ம நிலந்தெரியாம உட்கார்ந்துருக்கோம். நேரடியாக சில நோயாளிகள் சில ஆயத்தை ஓதிட்டு அதிலிருந்து உடனே ரெக்கவர் ஆகிறான். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய இன்னைக்கு சுகருக்கு இதுக்கு கேன்சருக்கு இதுல இருந்து மருந்து இருக்குங்கிறான். வெறும் குரானை கேட்க வைக்கிறது தான், கேட்க வச்சு அவங்களுடைய சில மண் எண்ணங்களுடைய அவங்களுடைய திங்கிங்கை மாத்திட்டு சுகர்ல இருந்து தே வில் கியூர் ப்ரூஃப் பண்றான். 90% இன்னைக்கு நடக்குது சில இடங்கள்ல, வளர்ந்த நாடுகளில் இந்த வேலையை பண்றான், குரானை ஓதுங்க. இவை இவ்வளவு காலம் தள்ளின பிறகு இவர்களுடைய சொந்த வேலைக்காக வேண்டி, இவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு, இவங்க சாப்பாடுற உணவுக்கு இவ்வளவு பெரிய எஃபெக்டிவ்னஸ் ஒரு குரான் கொடுக்குதுன்னா அதை வாங்கின அந்த உள்ளம் எப்படி இருக்கும், அந்த வாங்கின உள்ளம். ரெண்டாவது ஒரு சுன்னத் என்னன்னா, நபிமார்களுடைய மிகப்பெரிய சுன்னத், அவங்க முழிச்சிருந்தாலும் அவங்க தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவருடைய இதயங்கள் முழித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது, ஹதீஸுகளில் வருகிறது. கண்கள் தூங்கினாலும் இதயம் முழித்திருக்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து எல்லாம் சொல்லுவான், நீங்க நேர ஃபிரௌன்கிட்ட போங்க, என் செய்தியை சொல்லுங்க. ஒலா தனியா ஃபீ திக்ரி, ஒலா தனியா ஃபீ திக்ரி, ஒரு நிமிடம் கூட என்னுடைய திக்ரை விட்டு நீங்கள் மாறிவிட வேண்டாம். உங்களை காலி பண்ணிடுவான். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய ஆள், பெரிய ரவுடி, எத்தனை பேரை கொண்டமே. ஆனா நீங்க அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, மூசாவே நீங்கள் மூசா அல்ல, என் திக்ரை பிடித்திருப்பவர், நான் என்னை பிடித்திருப்பவர். ஓலா தனியா ஃபீ திக்ரி, லேச ஒரு சிமெண்டல் கூட வந்து விட வேண்டாம். நான் பேசுறேன் அல்லது நான் சொல்ல போறேன், ஏன் தாவால் அவர் வந்துருவார் அந்த எண்ணம் கூட வந்துட வேண்டாம். நான் செய்கிறேன், அங்கே நான் இருக்கணும். இருந்தா அவன் எவ்வளவு பெரிய ஆனாலும் உங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு சிறும்பொருளாக ஆகிவிடுவான். அப்ப இது வலி நபிமார்களுடைய மிகப்பெரிய சுன்னத். எல்லாத்தையும் அல்லாஹுவோடு இணைத்துக் கொள்வார்கள். ரெண்டாவது, அவர்களுடைய கல்வி 24 மணி நேரமும் அல்லாஹுவினுடைய அந்த நினைவிலே இருந்துகிட்டே இருக்கும். தாஸ் அந்த திக்ர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மாறி மாறி நினைவு கூறப்படுகிற ஒரு பொருள். திக்ர் அப்படிங்கிறதுக்கு மாறி மாறி நினைவு கூறப்படுகிற பொருள். அப்போ அந்த செய்தி அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்து, ரெண்டாவது செய்ய வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த குரானினுடைய மேன்மையும் அல்லாஹ் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய நமக்கு சொல்லித் தருகிற வழிமுறையும். இதுல இன்னொரு செய்தி, ஒரு ஹதீஸ்ல இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த வயோதிகத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய சிரமங்கள், அதிலிருந்து பாதுகாப்புக்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, குரான் ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய அந்த செய்தியை குறித்து இமாம் இப்னு கசீர் போன்ற அந்த பெரியார்கள் எழுதியிருக்கக்கூடிய செய்தி, யார் ஒருவர் குர்ஆனை ஓதுகிறாரோ, முத்தி அபி அக்லே ஒலவுக்கான 200 ஆண்டுகள் ஆனாலும் கூட அவருடைய அறிவில் கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாத நிலையை அல்லாஹு தாலா அவருக்கு வழங்குவான். இமாம் குர்துபி சொன்ன கருத்து. இமாம் குர்துபி சொல்றாங்க, அறிவு தடுமாற்றம் ஏற்படாத ஒரு நிலை. இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு செய்தியை பார்க்கிறோம், அந்த வயது அதிகமாகுவது. அப்ப பெருமானார் அவர்கள் தடுமாறுகிற அளவுக்கு எனக்கு வயசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, நம்ம அப்ப குறைந்த வயதை கேட்கறதா, நம்ம என்ன செய்யறது இதுல அப்படின்னு சொன்னால், அது மௌத்தை ஆசிப்பதா? பெருமானார் ஒரு துவா சொல்லி தந்தாங்க, டெய்லி அசருக்கு பின்னாடி சுபுக்கு பின்னாடி 25 தடவை ஓதுங்க, நீங்க ஓதுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய மவுத் பிளஸ்டா இருக்கும். உங்க மவுத் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மவுத் வஃபீ மா பஅதல் மவுத், அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மவுத் வஃபீ மா பஅதல் மவுத். யா அல்லாஹ், என்னுடைய மவுத்துல பரக்கத் செய்வாயாக. என்னுடைய மவுத்தினுடைய கட்டம், நம்ம போன வாரம் சொன்னது மாதிரி யாரும் நிர்ணயிக்க முடியாத செய்தி. அடுத்த வக்து தொழுகைக்கு இங்கிருந்து போனவர்கள் நாங்கள் மீண்டு வந்துடுவோம் சொல்ல முடியாது, இங்கே இருக்கவங்க சொல்ல முடியாது. பெரிய ரகசியம் அது. அந்த அங்கிட்டு என்ன யாருக்கும் தெரியாது. அந்த மௌத்து எப்படி நடக்கும், சுகமான மௌத்தா வீட்டில் இருந்தா அல்லது ஹாஸ்பிட்டல்களில் பல்வேறு அந்த உபகரணங்களுக்கு மத்தியில் அத்தனையும் மாட்டி யாரையும் பார்க்க முடியாம அப்படி ஒரு தனிமை அறையில் கடந்து இப்படி இழுத்து கொஞ்ச நேரத்தில் அப்படி போறதா, அல்லது ரோடுகளிலே கடுமையான மௌத்தா. பெருமானார் சொன்னாங்க, டெய்லி ஓதுங்க அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வஃபீ மா பஅதல் மௌத். யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தில் என் மௌத் எப்படி இருக்கணும்னா, என்னுடைய குளியலை நானே குளித்து விட்டு எனக்கு மௌத்து வருதுன்னு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல எனக்குள்ளிய எல்லா கடன்களையும் கொடுத்து விட்டு யார் யாருக்கு என்ன மௌத்து உண்டோ பொறுப்பு உண்டோ அதை கொடுத்துட்டு அல்லான்னு. இந்த போன வாரம் சொல்லும்போது ஹாஜியார் தான் சொன்னாங்க, எங்கள் தாயார் வந்துட்டு அல்லாஹு தாலா அந்த அம்மையாருடைய கபரை சுவனத்தினுடைய பூஞ்சோலையாக இருக்கணும், 92 வயசு, அவங்களே வந்து எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு அவங்க மௌத்துக்குள்ள பணத்தை சேர்த்து வச்சுட்டு அவங்க கஃபன் அவங்களே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு சுர்மா எடுத்து வச்சுட்டு அதுக்கு அந்த ஜம்ஜம் தண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியாக போயிட்டு வரேன். யாருக்கும் எந்த கடன் பாக்கியும் இல்லாமல் நான் அந்த ஒரு சிம்பாலிக்கா அல்லது ஒரு சிம்டம்ஸாக நான் மௌத்தாவை போகிறேங்கிறத அப்படி சொல்லிட்டு அல்லான்னு படுத்து மௌத்தேன். எவ்வளோ பெரிய மௌத்து. பெருமானார் சொன்னாங்க, இப்படிப்பட்ட மௌத்து வேணுமா, டெய்லி 25 தடவை அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத் வஃபீ மா பஅதல் மௌத். அல்லாஹை விட யார் கொடுக்க முடியும், என்ன அகோரமான மரணங்கள். ரெண்டாவது திடுதிடுப்பிடுறது, என்ன 25 வயசு ஆச்சு திடீர்னு இப்படி மௌத்தாயிட்டாங்களே. இந்த மரணங்களை விட்டு, இந்த துர்மரணங்களை விட்டு பெருமானம். ஏன் அது துர்மரணங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்முடைய பொறுப்புகளை கூட சொல்லும், கடன் வாங்கியிருக்கோம், நம்ம கடனை கூட சொல்ல முடியாத ஒரு மரணம். பெருமானார் சொன்னார்கள், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான், கடனுடைய பாவத்தை மன்னிப்பதில்லை. ஈவன் ஷஹீத், ஈவன் ஷஹீத், ஷஹீதாகவே இருந்தாலும் கடனுடைய பாவம் என்பது அவருடைய பொறுப்பிலே இருக்கும். அப்ப அது எவ்வளவு ரொம்ப லெத்தாஜிக்கா, ஒருத்தட்ட கடனை வாங்கிட்டு கொடுப்போமா வேண்டாமா அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படியே மறந்துட்டு ரொம்ப கேஷுவலா விட்டுட்டு. இடையில ஒரு புத்தகத்தில் எழுதும்போது எழுதியிருந்தாங்க, ஒரு மனிதனுடைய பாவங்களில் பெரும்பாவங்களாக வந்து சேர்ந்து நிற்கிறது எது அப்படின்னு கேட்டால், அதாவது சில விஷயங்களை அவர் செய்வார் திரும்ப மறந்துடுவார். உதாரணத்துக்கு ஒரு கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்குகிறோம், அவருக்கு ஒரு 25 காசு கொடுக்கணும். நம்ம என்ன சொல்லிட்டோம், அவர் சொல்லுவார் கடைக்கார் பரவாயில்லப்பா ரெகுலராக அவர்கிட்ட போயிட்டு வந்துட்டுருப்போம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்போ வரும்போது தாங்கம்மா மறந்துடுவோம். அந்த 25 காசு திரும்ப என்றைக்குமே ஞாபகம் வராது, ஆனால் அல்லாஹ்வினுடைய கவுண்டிங்கில் இருக்கும். என்ன கேட்டால், நீ என்ன சொன்ன, அந்த கடைக்காரர் என்ன சொன்னார், திரும்ப வரும்போது தாங்க, நான் சரின்ட்டு வந்தேன். அந்த கடைக்காரர் வேண்டான்னு சொல்லியிருந்தார், பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா பரவாயில்ல வச்சுக்கோங்க, அந்த ஜாமான் இருக்கட்டும்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அடுத்த தடவை வரும்போங்க தாங்கன்னு சொல்லி நம்ம மீண்டும் அந்த நினைவை ஏற்படுத்தாவிட்டால் நாளை அல்லாஹ்வினிடத்தில் கடன்காரராக நிற்போம். இந்த காசு மட்டும் அப்படியே சேர்ந்து சேர்ந்து சில பேருக்கு ஒரு உகதுமலாலும் வருமா. இந்த அப்புறம் தர்றேன், இப்போ ஒரு டீ கடையில் ஒரு சாதாரண ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு 50 காசு 1 ரூபா இப்படி வாங்கிட்டு வர்றோம்ல. அதனால தான் சொன்னாங்க, கணக்கு கணக்காக இருக்கணும். பெருமானார் சொல்லித்தந்தது, 1 ரூபாயாக இருந்தாலும் அடுத்தவருடைய பொருளாக இருந்தால் உடனே கொண்டு போய் அந்த கணக்கை அன்னையோடு முடிச்சிடணும். மனிதன் மறதியாளன், நினைவுகள் இருக்குமா தெரியாது. அப்போ மௌத் அதை அவரை விட அதை முந்தி விடலாம். அப்போ ஒரு ஹதீஸ்ல சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது பொதுவாக மனிதன் சிந்திக்கிற சிந்திப்பு, எனக்கு மூத்து வந்துட்டா என்ன. சில பேர் சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ் நான் மூத்தாயிட்டேன்னா தேவலாங்க இருக்க சிரமத்துக்கு. பெருமான லா யத்த மன்ன என்ன அஹதுக்குமுல் மௌத், லா யத்த மன்ன என்ன அஹதுக்குமுல் மௌத் வலா யதுஉ பிஹி மின் கப்லி அன் யாதிய. உங்களிலே ஒருவர் மௌத்தை பற்றி ஆசிக்க வேண்டாம், எனக்கு மௌத்து வந்துட்டா நான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத் அப்படின்னு கேட்க சொன்னது, நம்முடைய மரண நேரம் இறைவனால் விதிக்கப்பட்டு எப்போது வருகிறதோ என் மரணம் சுகந்தமாக இருக்க வேண்டும். எப்படி என் வாழ்க்கை சுகந்தமாக இருக்கணும்னு ஆசைப்படணும், எப்படி என்னுடைய வாழ்க்கை நல்ல நல்ல பெரிய லெவலில் நல்ல பொருளாதாரத்தோடு நல்ல சிந்தனைகளோடு நல்ல படிப்போடு நல்ல குழந்தைகளோடு இப்படி எல்லாம் நல்ல நல்லன்னு வருகிறது போன்று என் மரணமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெருமானார் சொன்னாங்க. அதனால ஆசிப்பு வலாயத்த லாயத்த மன்னயன் அஹதக்குமுல் மௌத் வலா யதுஉ பிஹி மின் கப்லி அன் யாதிய, அது வருவதற்கு முன்னே அதை அவர் வேண்டவும் வேண்டாம். யா அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொடுன்னு கேட்கக்கூடாது. ரெண்டாவது ஆசிக்கவும் கூடாது. ரெண்டு இன்னஹு இதா மாத் இன்கத அமலுஹு. ஏன் காரணம் என்ன, ஏன் ஆசிக்க கூடாது? மரணம்ங்கிறது பெருமானார் சொன்னாங்க, ஜிஸ்ருன் யூசிலுல் ஹபீப யூசில் இலல் ஹபீப் யூசில். பெருமானாருடைய கடைசி கட்டம் ரூஹு போகுது. அந்த நேரத்தில் பெருமானார் பேசிய வார்த்தைகள் இமாம் புகாரி எழுதுவார். அல் என்னது, அல் மௌத்து ஜிஸ்ருன் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீப். படைத்த அந்த இரட்சகனை நமக்கு கொண்டு போய் காட்டுவதற்கு தடையாக இருக்கிற ஒரு பாலம் இது. அதை வெட்டி விட்டா இவர் நேரம் போயிடுவார் அல்லாஹுவை பார்க்கறது. அப்ப அதை ஏன் ஆசைப்படக்கூடாது? இத மாத்த இன்கத அமலு, அவர் மரணித்து விட்டால் அவருடைய அமலுடைய செய்தி முடிந்து போய்விடும். ஒருத்தர் மூத்த ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் செஞ்ச அமலுக்குரிய பகுதி அதோடு முடிந்து போனது, முடிஞ்சு. இன்னஹு லா யஸீதுல் முஃமின உமருஹு இல்லா கைரா. புகாரில இந்த ஹதீஸ் வருது. இன்னஹு லா யஸீதுல் முஃமின உமருஹு இல்லா கைரா. ஒரு மூமினுக்கு 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், இப்படி வருடங்கள் கூட கூட அவர்களுடைய அமலும் கூடிக்கொண்டே இருக்கும். அவருடைய ஆசை எதில் இருக்கணும்? 50 வருஷம் நான் இருந்தேன்னா எனக்கு 2 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருவேன், 80 வருஷம் இருந்தேன் அப்படின்னு சொன்னா 100 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருவேன். இல்ல, அவருடைய அமல் அதற்கு தகுந்தது மாதிரி கூடிக்கொண்டே இருக்கும். இமாம் புகாரி அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது அதே புகாரி, லா யத்தமன்ன அஹதக்கும் உல் மௌத் இம்மா முஹ்ஸினன் ஃபலஅல்லஹு யஸீத் வ இம்மா முஸீஅன் ஃபலஅல்லஹு யஸ்தஅதப். உங்களிலே ஒருவர் மௌத்தை கொண்டு ஆசிக்க வேண்டாம், அதாவது அந்த கடைசி வயோதிகத்தின் காரணமாக எனக்கு மரணம் வந்துட்டா நல்லா இருக்குமேன்னு அவரோ, அல்லது என்னுடைய தந்தை இறந்து போயிட்டா நல்லா இருக்குமேன்னு அவரோ யோசிக்க வேண்டாம். ஏன்னா இம்மா முஹ்ஸினன், அவர் நல்லவராக இருந்தால் பல அல்லஹு யஸீத், அந்த நன்மைகள் இன்னும் கூடிக்கொண்டே இருக்கலாம். ஹதீஸில் வருது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒரு செயலை ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் வளமையாக செய்கிறார். ஹதீஸில் வருது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகைக்கு பின்னே நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள், ஏன்னா அது கன்சும் மின் குனூஸில் அர்ஷ், அர்ஷினுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புதையல் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. தொழுகைக்கு பின்னே வளமையாக ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மூணு தடவையோ ஆயத்துல் குர்சியை ஓதிக்கிறது, அல்லாஹ்வினுடைய அந்த தௌஹீதினுடைய அந்த நிலையை மனதிலே நினைத்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியது ஆயத்துல் குர்சி ஓதிக்கீங்கன்னு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, வேற பெரிய அமல் செய்யறாரோ இல்லையோ இதை மட்டும் ஆயத்துல் குர்சி ஓதிக்கிறார், சின்ன அமல் தான் தொடர்ந்து செய்யறார். இடையில ஒரு நாள் அவரால் செய்ய முடியல, விட்டு போச்சு. அல்லாஹ் சொல்லுவானான் அந்த மலக்களிடத்துல, அவர் எப்போதும் வழமையாக செய்கிறவர், இன்றைக்கு செய்ய முடியல நன்மை எழுதி. அவர் செய்யாத அமலுக்கு நன்மையை பெறுகிறார், தொடர்ந்து செய்தார். அப்போ அதைத்தான் இங்க சொன்னாங்க, இம்மா முஹ்ஸினன் ஃபலஅல்லஹு யஸீத், ஒரு நன்மையை செய்யக்கூடியவராக இருந்தார் அவர் இன்னும் இன்னும் அதை கூட்டிக்குவார். ஒரு ஜுசு எப்போதும் ஓதிக்கிட்டு இருந்தார், ரெண்டு ரெண்டு ஜுசுவாக ஓத ஆரம்பிக்கலாம், சில வாய்ப்புகள் மூணு மூணு ஜுசுவாக ஓத ஆரம்பிக்கலாம். இம்மா முஸ்இன், அவர் பாவியாக இருந்தார், அல்லஹு யஸ்தஅதப், ஒரு சந்தர்ப்பத்தில் தௌபா செய்யக்கூடிய ஒரு மனோநிலைக்கு அவர் வந்து விடலாம். அப்புறம் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அந்த வயசு தான், அந்த அவருடைய மௌத்து வராத தன்மை தான். அதனால நீங்கள் யாரும் மௌத்திற்கு ஆசைப்பட வேண்டாம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இடையில ஒரு பேப்பர்ல வந்திருந்துச்சு, அரபு நாட்டு பேப்பர்ல, 60 வயசுக்கு மேல ஒருத்தர் ஹிப்ஸ் பண்ணி ஹாஃபிஸாவ் ஆயிட்டார். ஆஃப்டர் 60 வேலையெல்லாம் முடிச்ச பின்னாடி அவருடைய எல்லா வேலையும் முடிஞ்சு, அதுவும் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் மனப்பாடம் பண்ணியிருக்காரு. 70 வயசு, 60 ஆரம்பிச்சு 10 வருஷம் குரான மனப்பாடம் பண்ணி 70வது வயசுல ஹாஃபிஸாவ் ஆயிட்டார். இப்ப நினைச்சு பாருங்க, இந்த 60 வயசுக்கு முன்னே மரணங்கள் நிகழ்ந்திருந்தால் தெரியாது. இன்னைக்கு இந்த 70 வயசுல அவர் இறந்து போகிற அந்த காலகட்டங்களில் அல்லது அதே மாதிரி சூழ்நிலைகளில் அவர் அல்லாஹ்வின் இடத்துல விஐபி, ரெட் கார்பெட். ஏன், 50 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை இல்ல, அந்த 10 வருஷம் குரான மனப்பாடம் பண்ணார்ல, அதனால அவர் ரெட் கார்பெட். அப்ப எந்த வயசுல எது நிகழும் சொல்ல முடியாது. இப்ப நம்ம மஜ்லிஸுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் வருவார், சஃபியுல்லா பாய், இப்ப 50 வயசுக்கு மேல போய் இப்ப ஹாஃபிஸ் ஹிப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரெண்டு ஜூஸும் என்னமோ முடிச்சுட்டாரு. இங்க தஞ்சாவூர்ல இருந்து வாரம் வாரம் வருவார், அவருடைய மகனுக்கு கல்யாணம் இந்த வாரம் வரல, அங்கிருந்து வர்றாரு தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி. அதே மாதிரி ஐயம்பேட்டையில போய் டெய்லி போய் ஹிப்ஸ் பண்றாரு, ஒவ்வொரு பக்கம் ரெண்டு ரெண்டு பக்கம் அதை எடுத்துட்டார். 50, 60, 28 வருஷம், 26 வருஷம் துபாயில சவுதியில இருந்தேங்கிறாரு. அப்ப இதெல்லாம் அல்லாஹுவினுடைய எந்த நேரத்தில் எந்த மாற்றங்கள் எப்படி நிகழும், அவர் முழு குரானை ஓதி ஹாஃபிஸா ஆயிட்டா அதை விட ஒரு பெரிய செல்வம் அந்த உலகத்தில் அவர் சேர்த்தது வேற எதுவாகவும் இருக்க முடியாது. அல்லாஹு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அப்போ ஒரு மூமினுடைய வயது அதிகமாக அதிகமாக பெருமானார் சொன்னார்கள், மன் ஹைருக்கும் மன் ஹைருன் நாஸ், பெருமானார் இடத்துல கேட்கப்பட்டது மனிதர்களிலே நல்லவர்கள் யார், யார சொல்ல நல்லவர்களை நாங்கள், ஹைருக்கும் மன் தால உமரு வஹசுனா அமலு, யாருக்கு வயது அதிகம் கொடுக்கப்பட்டு நிறைய நல்லமல்களையும் அவர் செய்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். வேற எதை வச்சுட்டு நம்ம வெளியிலிருந்து எடை போட முடியும், முடியாது. வயதும் அதிகமாக கொடுக்கப்படுகிறது, அவர் தொழுகையிலும் அவர் குறை வைக்கவில்லை என்று சொன்னால் அவர்தான் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் ஆயத்துல ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், இந்த துவாக்கள்லாம் வருது, இதை எப்படி எழுதுறது என்னதுன்னு தெரியல, எழுதி இந்த நெட்ல போட்டாலும் கூட திரும்ப வந்து சில பேர் போன் அடிச்சு கேட்கிறாங்க. பெருமானார் ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க, வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லனா ஃபீ குல்லி கைர், வஜ்அலில் மௌத ராஹத்தன் லனா மின் குல்லி ஷர், யா அல்லாஹ் நல்லது செய்கிற வரை என்னை நீ வாழ வைப்பாயாக. வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன், ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த படித்தரங்கள், அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி போகக்கூடிய நிலை. எப்போதுமே வந்து நமக்கு வருகிற பொருளாதாரத்தை வைத்து இன்னைக்கு வாங்கக்கூடிய 5000 ரூபாயே எனக்கு வருஷம் முழுக்க இருக்கட்டும், வாழ்க்கை முழுக்க இருக்கட்டும் யாரும் நினைக்கிறது இல்லை. அது முடிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் எப்படி கூட்டலாம், இன்னும் கொஞ்சம் எப்படி டெவலப் பண்ணலாம், நான் எப்படி மேலே போகலாம், என் பிஸ்னஸ் எப்படி டெவலப், இப்படி தான் யோசிக்கிறான். ஆனால் இபாதத்துகளுடைய நிலையில் இறைவனை நெருங்குகிற நிலையில் அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை, முன்னாடி இருந்ததை விட அவர் பிஸி ஆவாக அல்லாவை விட்டு தள்ளிக்கிட்டே போவார். அந்த நேரங்களை இதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பார், அல்லாஹுவை செகண்டரி ஆகிடுவார். இப்போ சொல்கிறாங்க ரசூல்லா, வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லனா ஃபீ குல்லி கைர், நீங்கள் அல்லாஹ்வின் இடத்துல கேளுங்கள், யா அல்லாஹ் நான் வாழுகிற காலத்தில் அதிகதிகமாக நன்மையை சேர்க்கிற காலமாக ஆக்கி தருவாயா, வஜ்அலில் மௌத ராஹத்தன் லனா மின் குல்லி ஷர், என்னுடைய பாவங்களை விட்டு நீங்குகிற ஒரு செயலாக என்னுடைய மௌத்தை ஆக்கி தருவாய், என்னுடைய பாவத்தையிலிருந்து நான் கழியணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு என்னுடைய மௌத்து ஒரு காரணமாக இருக்கட்டும், எனக்கு நன்மை செய்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு இன்னும் சொன்னாங்க, இந்த துவா அதை விட அற்புதமான துவா. பெருமா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அல்லாஹும் மஜால் ஔசா ரிஸ்கிக்க அலைய இந்த, அது ஒரு நீளமான துவா, அல்லாஹும் மஜால் ஔசா ரிஸ்கிக்க அலைய இந்த கிபரி சென்னி, யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதார வளத்தை என்னுடைய கடைசி காலத்தில் ஆக்கி தருவாய், 60 வயசுல கோடீஸ்வரனா இருக்கணும். பெருமானார் கேட்ட துவா, அன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்க கூடாது, 60 வயசுல பல கோடிகளுக்கு அதிபதி, அந்த உலகத்தை விட்டு போகும்போது எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டேப்பா நான் வச்சிருந்தேன் வச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணுமே ஒழிஞ்சு, ஏன் அப்படின்னு சொன்னா இல்லைன்னா உன்னை தெருவுல அங்க இங்க உன்னை நாடாம ஆக்கிடுவாங்க, நீ அதுக்கு பின்னாடி கிடந்து அழுதுகிட்டே இருப்ப. அப்ப பெருமானார் அழகாக அந்த துவா சொன்னாங்க, அல்லாஹும் மஜால் ஔஸா ரிஸ்கிக அலைய இந்த கிபரி சின் வன் கிதா உமரி யமன் லா தராஹுல் உயூன் வலா துகாலிதுஹுல் துனூன் வலா யசிஃபுஹுல் வாசிஃபூன் வலா துகையிருஹுல் வலா துகையிருஹுல் கவாதிஸ் வலா யக்ஷத் தவாயிர் யஅலமு மசாகீலல் ஜிபால் வமகாயிலல் பிஹார் வஅதத கத வஅதத கதரில் அம்தார் அருமையான துவாக்கள். அப்ப எந்த அல்லாஹ், இந்த உலகத்தை படைத்தவன், வானத்தை படைத்தவன், உலகத்தினுடைய கற்களின் எண்ணிக்கை அறிந்தவன், மலையினுடைய கல்லில் அந்த தூசி துகளினுடைய எண்ணிக்கை அறிந்தவன், மலையினுடைய எண்ணிக்கை அறிந்தவன். அப்படி அல்லாஹ் சொல்றாங்க, நீ யாரு, நீ சாதாரணமா இல்ல. கேட்டு அதுல கடைசியா கேக்குறாங்க, அல்லாஹும்ம ஜஅல் கைர உமரி ஆகிரா, அல்லாஹும்ம ஜஅல் கைர உமரி ஆகிரா, அல்லாஹும்ம ஜஅல் கைர அமலி ஹவாதிம, அல்லாஹும்ம ஜஅல் கைர அய்யாமி யௌம அல்காக ஃபீ, யல்லா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் சிறப்புகள் உண்டு, ஐ வாண்ட் சம் பெஸ்ட் இன் மை லைஃப், எல்லாருக்கும் ஆசை, அதாவது படிக்கிற காலத்தில் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கணும், சம்பாதிக்கிற காலத்திலையும் நான் பெஸ்ட்டாக இருக்கணும், எல்லாரை விட பல கோடி என் கூட இருக்கிறவனோட நான் கூட சம்பாதிக்கணும், வாழ்கிற காலத்தில் வீடுகளில் கார்களில் எல்லாத்துலேயும் பார்த்தா நான் பெஸ்ட்டாக இருக்கணும். ஒரு மொபைல் வாங்கியிருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டால் இது என்னங்க இப்படி வாங்கியிருக்கீங்கன்னா, இது என்னுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரியுமா, இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும், என் காரை யாராவது பார்த்தா என்கிட்ட கேட்கணும், நான் சொல்லணும் இதில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அவ்வளவு வந்து ஃபெசிலிட்டி சேஃப்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இது மனுஷன் இயற்கையாக நினைக்கிற நிலை. பெருமானார் சொல்லித்தருகிறார்கள், உங்களுக்கு எந்த காலத்தில் பெஸ்ட் வேணும்னு நான் சொல்லித்தரட்டுமா, எந்த பொருளில் பெஸ்ட் வேணும்னு சொல்லித்தரட்டுமா, எந்த பொருள்ல பெஸ்ட் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹும் மஜ்அல் கைர உமரி ஆகிரா, யா அல்லாஹ், என் வாழ்க்கையின் சிறந்த காலம் என் கடைசி காலமாக இருக்கும். எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்த புஷ்டியான பொருளை கொண்டதுவா. நீங்க சம்பாதிக்கும் போது நீங்க பெஸ்டா இருந்தாலும் இல்லாட்டி எல்லாரும் உங்களை சார்ந்துதான் இருப்பாங்க. எல்லாரும் உங்களுக்கு சலாம் போடுவான், எல்லாரும் உங்களை சுத்தி சுத்தியே வருவான். அந்த பெஸ்ட் இல்லை, ரசூலுல்லா சொல்றாங்க அந்த பெஸ்ட் இல்லை. அப்ப எந்த பெஸ்ட்? கைர உம்மரி ஆகிறா, என்னுடைய கடைசி காலம் பெஸ்டா இருக்கும். அப்போதைக்கு எல்லாரும் என்னோடு இருக்க வேண்டும், என்னை பார்க்க வேண்டும், என்கிட்ட வரணும். அந்த தொடர்பு, அந்த கடைசி காலம் இருக்கிறதே, நீங்கள் வெறுமையில் வாடுகிற ஒரு காலமாக இருக்கக்கூடாது. இதுக்கு துவாவை நீங்க 25 வயசுல செய்யணும். அந்த துவாவை 60 வயசுல செய்யறது இல்லை, 25 வயசுல இருந்து ஆரம்பிக்கணும். நான் செய்லிங் அதிர்த்து பரவாயில்ல, இன்னைக்கு என்னைக்கு இருக்குமோ அன்னையில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த துவா எனக்கு அரபியில தெரியல, தமிழ்ல கேட்கலாம். அல்லாஹும்ம ஜஅல் கைர உமரி ஆகிறா. இதுல மக்கள் சேர்ந்திருக்கணுங்கிறது மட்டுமல்ல, எல்லாரும் என்ன வந்து பார்க்கணும், சேர்ந்தீர்கள். என்னுடைய கடைசி காலம் ஆரோக்கியத்தால் சிறப்பாக இருக்கணும். முதலாவது நான் நடக்கணும், நான் பார்க்கணும், நான் பிடிக்கணும், நான் சிந்திக்கணும், நான் என்னுடைய எல்லா காரியத்தையும் நானே பண்ணணும். என்னுடைய கடைசி காலத்து அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் எதெல்லாம் சிறப்புகள் உண்டோ அதெல்லாம் என்னுடைய அந்த கடைசி காலத்தில் எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். கைர உமரி ஆகிறோம் என்னுடைய அமல்களில் சிறந்த அமல் என்னுடைய கடைசி அமலாக இருக்கணும். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, கமா தமூதூன், நீங்கள் எப்படி மௌத்தாகிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள். எந்த கட்டத்தில் எப்படி மௌத்தாகிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். என்னுடைய கடைசி நிலைமையில ஏதாவது பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரியோ, அல்லது மக்கள் வெறுத்து என்னதான் இருந்தால் இவ்வளவு பேசிக்கிட்டு திருந்தான், அல்லாஹ் எப்படி தண்டிச்சுட்டான் பாரு, அல்லாஹ் அக்ரிமெண்ட் போடுறது. சொல்றாங்கல்ல இன்னைக்கு சில பேர் அவருடைய மரணத்தை வச்சு, என்ன பேச்சு பேசுனா, என்ன பாடுபடுத்துனா, அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான் பத்தியா, அல்லாஹ் அக்பர். அந்த வார்த்தை தேவையில்லை. ரெண்டாவது, என்னுடைய கடைசி அமல் அல்லாஹுக்கு பொருத்தமான அமலாக இருக்கிறது. ஹவாத்திம் அப்படின்னு சொன்னா எல்லா செயல்களும் அதனுடைய முடிவை வைத்து தான் நிர்ணயம் செய்யப்படும். பெருமானார் சொல்லுவார்கள், எல்லா செயல்களுமே முடிவு கடைசியாக என்ன அப்படிங்கிறது தான் அந்த அந்த சிந்தனை, அந்த கடைசி அதனுடைய பேஸ் என்ன அப்படிங்கறத வச்சுதான். இப்ப பெருமானார் சொல்லுகிறார்கள், ஹைர அமலி ஹவாத்திமா, என் கடைசி நிலை அல்லாஹுக்கு பிரியமான செயல்படுகிற நிலையில் நான் போக வேண்டும். ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அதனாலதான் துவாக்கள் அதிகமாக கேட்கப்படுகிறது. நான் வந்து மௌத்தாகும் போது எல்லா களிமாவோட என்ன மௌத்தாக்கிரு சொல்றோம்ல, அதிகமாக நம்ம அசருடைய துவால கேட்பாங்க, யாரெல்லாம் நான் மௌத்தாகிற போது களிமாவை சொன்னவனாக நான் மௌத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் எவர் களிமாவோடு மரணித்தாரோ அவர் களிமாவோடு எழுப்ப. சில பேர் களிமா வாயாலே சொல்லல, அப்ப அவர் சொர்க்கம் அது இல்லைன்னு அர்த்தமான, அப்படி இல்ல. அந்த இடத்துல நான் களிமாவோடு மரணிக்க வேண்டும்னா என் முழுக்க முழுக்க வாழ்க்கை, நான் வாழ்ந்ததினுடைய வெளிப்பாடு. ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படினு சொல்லிக்கிட்டே மௌத்தாகணும் அப்படிங்கிறது சுன்னத் இல்ல, தல்கீன் அதனால தான் சொல்லி தருவாங்க. அவர் வெளிப்படையாக சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவருடைய அந்த கடைசி நிலை இருக்கிறதே அது கருத்தில் கொள்ளப்படும். நல்ல அமல்களோடு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பாக்கியமா இறக்குறார், நோன்பு வச்சிருக்க நிலையில இறக்குறார். முந்தா நாள் ஒரு சகோதரர் போன் பண்ணி சொன்னார், இதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போறதுக்குன்னு பணத்தெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணி ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது திடீர்னு மௌத்தாயிட்டார். 45 வயசு தான் ஆகுது, அவங்க எதிர்பார்க்கல இப்படி நடக்கும் அப்படின்னு. பணத்தெல்லாம் கட்டி எல்லாம் ரெடி ஆயாச்சு, எல்லா டாக்குமெண்ட்டும் சைன் ஆயிடுச்சு, போறதுக்கு ரெடி ஃபேமிலியோட ஒய்ஃபோட. 45 வயசு திடீர் மரணம், ஏன் நடந்துச்சு தெரியாது. சொல்லுவாங்க இமாம்கள் எழுதுவாங்க, ஏதாவது ஒரு இபாதத்திற்கு எண்ணிக்கொண்டிருக்கும் போது மரணம் ஏற்பட, கியாமத்து நாள் வரை அந்த இபாதத்தை அவர் தொடர்ந்து செஞ்சா என்ன நன்மையோ அதை எழுதிடுவாங்க. ஒருத்தர் நோன்புல மரணிச்சார், நோன்பினுடைய நிலைமையிலே மறைஞ்சிட்டார், கியாமத்து நாள் வரை தினம் தினம் நோன்பு வைத்த நன்மை அவருக்கு எழுதி கொண்டே இருக்கப்படும். இது எவ்வளவு பெரிய கிஃப்ட், பாக்கியம் இல்ல. இத நம்ம டிசைன் பண்ண முடியாது, அதுதாங்க சிக்கல். ஒருத்தர் ஆசைப்படுறாரு, நானா இப்படி டிசைன் பண்ணிக்கலாமா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நோன்பு வச்ச நிலையில நான் வந்துட்டு நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாட்ட நோன்பு திறக்க போகணும்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப பெருமானா சொல்ல, இந்த செய்தியை கேளுங்க, நீங்க அல்லாட்ட கேளுங்க, வஜ் அல் கைர உமரி ஹவாத்திமா சொல்லிட்டு சொன்னாங்க, வஜ் அல் கைர ஐயாமி யௌம அல்காக ஃபீ, யா அல்லாஹ் என்னுடைய நாட்களிலே சிறந்த நாள் எதுனா நான் உன்னை என்றைக்கு சந்திக்கிறேனோ, உன்னை சந்திக்கிற நாள் எனக்கு சிறந்த நாளாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எது சிறந்த நாள்? எனக்கு திருமணம் முடிந்த நாள். சில பேர் எனக்கு குழந்தை பிறந்த நாள், எனக்கு டிகிரி வாங்கிய நாள், அல்லது எனக்கு இந்த சொத்து வந்த நாள். அப்படி பல பேர் சொல்லுவாங்கல்ல வாழ்க்கையில். உங்களுக்கு எதுங்க சார்? நான் அந்த டாக்டரேட் வாங்கினேன் பாருங்க, இட் இஸ் மை பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவார். என் வாழ்க்கையிலே சிறந்த நான் அடைந்த நாள். பெருமானார் இங்கே சொல்றாங்க, அல்லாஹுவை சந்திக்கிற போது நீங்கள் சிறந்தவராக இருந்தால் அந்த நாள் தான் உங்களுக்கு சிறந்த நாள். அந்த நாள் சிறந்த நாளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் சம்திங். ஒரே நாள் அல்லாஹுவை சந்திக்கும் போது சிறந்த நாளாக ஆக்க முடியாது. அதுக்கு முன்னாடியிலிருந்தே வேலைகள் இருக்கிறது. அதற்கு முன்னாடி அல்லாஹுவினிடத்திலே ஒரு ரெக்கார்பெட் போகும்போது, ஏற்கனவே நம்ம ஹதீஸ்ல இந்த மௌத்தை குறித்தான ஆரம்ப வசனங்கள்ல சொன்னோம், மனிதனுடைய ரூஹு பிரிக்கப்பட்டு அதனுடைய மலக்குள் மௌத் அந்த ரூஹை எடுத்துக்கிட்டு நேர அல்லாஹுவினிடத்திலே செல்லுகிற போது, அது நல்ல ரூஹாக இருந்தால் அந்த ரூஹை வரவேற்பதற்காக வேண்டி இங்கிருந்து ஆரம்பித்து, அவர் எங்கு மௌத்தானாரோ அங்கிருந்து ஆரம்பித்து அரிசு வரை மலக்குகள் நிற்பாங்க, அரிசு வரை. அது மட்டுமல்ல, அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் அவர் போய் சேருகிற போது அல்லாஹுவை மிக சந்தோஷமானவனாக அவர் பெற்றுக்கொள்வார். பெருமானார் சொல்ல செய்தி நம் அங்க போகும்போது, இன்னும் சில ரூகுகள் போகும்போது அல்லாஹ் சொல்லுவானா, நான் அந்த ரூகை பார்ப்பதற்கு கூட விரும்பவில்லை, அவர் கொண்டு போயிடும். இது வருத்தத்திற்குரிய நிகழ்வு, அதுதான் சிரமம். அப்ப இந்த துவாவை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உடனே இதெல்லாம் பயங்கர பயங்காட்டுதலா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃப நஜ்அலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன். அந்த ஆயத்துல அல்லாஹ் கேக்குறான், அஃப நஜ்அலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன், என்ன வாழ்க்கை முழுக்க என்னை பயந்து தொழுதவரை நாம் ஒரு குற்றவாளியை போன்று ஆக்கி விடுவோமா? என்ன கேள்விவர்? ஒரு குற்றவாளிக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் உள்ள வித்தியாசம், அவர் இருக்கக்கூடிய அந்த நிலை. ஒரு குற்றவாளியை எப்படி சந்திக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம ஒரு முஸ்லிமை சந்திக்க போகிறோமோ? ஒரு காலமும் கிடையாது. அப்போ நாம் முஸ்லிமாக வாழ்ந்தால் நம்முடைய நிலைமைகள் மாறும். இன்னொரு ஆயத்துல அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாசிகா, என்ன ஒரு மூமின் ஒரு பாதியை போன்றா நம்ம இடத்திலே கருதப்படுவான்? அவங்களுக்கு மத்தியில வித்தியாசம் இல்லையா? அல்லாஹ் கேக்குறான், வித்தியாசம் இல்லையா? ஒரு பாவிக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு மூமினுக்கும் நாம் வேறுபாடுகளை ஏற்படுத்தவில்லையா? அப்போ இந்த வாழ்நாள் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நமக்கு உள்ள கிஃப்ட். அத இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு உணர வைக்கிறான். அந்த ஒமன் அம்மிருஹு அப்படிங்கிறதுக்கு கீழே இவ்வளோ செய்திகளையும் நமக்கு தஃப்சீரின் மூலமாக நமக்கு தருகிறார். ஒமன் அம்மிருஹு அப்படிங்கிறது கீழே லேசாக வெளிப்படையாக அந்த ஆயத்தை பார்க்கிற போது, யாருக்கு நாம் வயதை அதிகப்படுத்தினோமோ அவருடைய நிலையில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம்னு சொல்கிறான். இவ்வளவு பார்வையும் அந்த ஆயத்திற்கு கீழே உண்டு. சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், ஒமா அல்லம் நா ஹுஷ்ஷாரோமா எம் பகீல இன் ஹுவ இல்ல திக்ரும் வ குர்ஆனும் முபீன். ஒமா அல்லம்னாஹு ஷஅர், நாம் அவருக்கு கவிதையை சொல்லித்தரவில்லை. அல்லம்னா அப்படின்னு சொன்னா நாம் அவருக்கு படித்து கொடுக்கவில்லை. ஒமா அல்லம்னாஹு ஷஅர், கவிதைகளை நாம் பெருமானாருக்கு படித்து தரவில்லை. ஒமா எம்பகையில, அது அவருக்கு தேவையும் இல்லை. கவிதையை படித்து தரவும் இல்லை, கவிதை அவருக்கு தேவைப்படவும் இல்லை. இன்ஹுவ இல்ல திக்ரும் வ குர்ஆனும் முபீன், ஆனால் இந்த நல்லுபதேசம் இந்த தெளிவான குர்ஆனை நாம் அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். இந்த வசனத்தினுடைய காரணம் எழுதுகிற போது முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், இதுவரையும் அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் நபிமார்களை பற்றி, அப்புறம் வேதங்களை பற்றி, அவருக்கு கொடுக்கப்பட்ட தூதுத்துவத்தை பற்றி, அப்புறம் மறுமையினுடைய சிந்தனைகளை குறித்து, அப்புறம் ஜஹைம் நரகத்தை குறித்து இப்படி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு கடைசியாக கன்க்ளூஷன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், திரும்பி பார்க்கிற ஒரு பகுதி. இதுவரையும் என்ன நடந்துச்சோ அதை திருப்பி பார்க்கிற பகுதி, கன்க்ளூஷன், முடிவு. அல்லாஹ் அதிலே சில செய்திகளை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் அதில் சொல்றான், நாம் அவருக்கு கவிதையை சொல்லித்தரவில்லை, கவிதை சொல்லித்தர வேண்டிய தேவையும் பெருமானாருக்கு இல்லை. சொல்லிட்டு சொல்றான், இது ஒரு குர்ஆன், ஏன் இந்த செய்தி அப்படின்னு கேட்டா, அப்படியே திருப்பி மேல ஃபர்ஸ்ட் வசனத்தை படிச்சோம் அப்படின்னு சொன்னா, யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன். அல்லாஹ் ஆரம்பிக்கிற பாணி யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம். இந்த ஹக்கீமான ஞானமிக்க வேதத்தின் மீது சத்தியமாக ஆரம்பிக்கிறான். அப்ப அல்லாஹ் முடிக்கிற போதும் கூட அந்த வேதம் அப்படின்னு சொன்னா என்ன வேலிடேட் பண்றான், அந்த நபியினுடைய ரிசாலத் அங்க ரெண்டு செய்தி, மெசஞ்சர் மெசேஜ், அது நீளமா நம்ம பேசணும், கொடுக்கப்பட்ட தூதுத்துவம் தூதர், இந்த ரெண்டை குறித்தும் முதல் ஆயத்துல சொன்ன அல்லாஹ் கடைசியில முடிக்கிற போது அந்த ரெண்டு பேர்களையும் பற்றி திரும்பவும் பேசுகிறான். அவருக்கு வந்து நாம் வந்து கவிதைகளை சொல்லித்தரவில்லை அப்படின்னு சொல்றான். இப்ப இதுக்கு காரணம் ஏன் அல்லாஹு தஆலா கவிதைகளை சொல்லித்தரவில்லை, அவரை நாம் கவிஞராகவும் ஆக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றான் அல்லாஹ்? அப்படி சொல்லுவதற்குரிய தேவை என்ன இருக்கிறது? இது ஒரு நீண்ட டீப் டிஸ்கஷனுக்குள்ள ஆயது. இப்ப இது விளங்கினால்தான் குர்ஆனை என்னன்னு நம்மளால விளங்கிக்க முடியும். ஒரு பெரிய நீண்ட ஆய்வுக்குரிய ஒரு ஆயத்து இது. முதல்ல ஒரு இமாம் ஒரு விளக்கம் சொல்றார், என்ன, இந்த ஆயத்துக்கும் இதற்கு முன்னுண்டான ஆயத்துகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இந்த ஆயத்துக்கும் இதுக்கு முன்னுண்டான ஆயத்துக்கும் ஒரு பெரிய ரப். திடீர்னு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பத்தி பேசினாங்க, பேசி முடிச்சுட்டு சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை நினைச்சான் அப்படின்னு சொன்னா கண்ணை எடுத்துடலாம், உங்களுடைய கைகளை கால்களை முறித்து விடலாம், உங்களை அங்கேயே சிலைகளாக ஆக்கி விடலாம். இப்படின்னு பேசும்போது பொதுவாக ஒரு சிந்தனை வரலாம், இவர் ஏதோ கற்பனையில் பேசுறார், இவர் ஏதோ இப்படிலாம் நடக்குமா, கண்ணு இல்லாமல் போயிருமா, உடம்ப அப்படி நிப்பாட்ட முடியுமா, இது ஏதோ பார்த்தா வெளியிலிருந்து பார்த்தா ஒரு கற்பனை மாதிரி தெரியுது, ஆனால் கற்பனையிலே நல்ல கற்பனையாக தெரியுதே அப்படின்னு யோசிக்கலாம். கற்பனை என்பது கவிஞர்களுக்கு சொந்தமானது அல்ல சொல்கிறான், கற்பனை என்பது கவிஞர்களுக்கு சொந்தமானது. அதனால இந்த ஆயத்தை சொல்லி அல்லாஹ் சொல்றான், ஒமா அல்லம்னாஹு ஷேர், முஸ்லீம்களே நம்ம மேல சொன்ன செய்தியெல்லாம் வச்சு இவரும் ஒரு கவிஞர் மாதிரி போல்க்கு ஏதாவது ஒரு உணர்வு தூண்டுவதற்காக வேண்டி ஒரு நல்ல கற்பனைய பேசுவாருன்னு நினைச்சிட வேணாம். ஹக்கீகத் சூரத்துக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கு, இந்த ரியாலிட்டிக்கும் அதே மாதிரி இந்த பொம்மைக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கிறது. இந்த ரியாலிட்டி அதே மாதிரி அந்த ஷோ அப்படிங்கிறதுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கு. அல்லாமா அபுல் ஹசன் அலி நதுவி எழுதும்போது இதை பற்றி எழுதுவார், மல் ஃபர்கு பைனல் ஹக்கீகத்தி வஸ்ஸூர், சூரத்துக்கும் ஹக்கீகத்துக்கும் இயற்கைக்கும் அதே போன்று ஒரு செயற்கைக்கும் உள்ளான இடையில் உள்ள வித்தியாசங்கள் என்ன? கடையில் நிற்க வைக்கிற பொம்மையை நீங்கள் பார்க்கலையா, அது பார்த்தா அச்சசல் பொம்மை மாதிரி உண்மையான உருவம் மாதிரி இருக்கு, ஆனால் அதுக்கும் உண்மைக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்கு. அவர் சொல்லுவார், உண்மையா உள்ளவன் கொஞ்சம் கருப்பா இருக்கலாம் வெள்ளையா இருக்கலாம், ஆனா அதை அப்படியே செஞ்சு வச்சிருக்கான். இன்னைக்கு மெழுகு சிலைகள் செய்கிறாங்கல்ல, அவர் அப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரி, இந்த போன வாரம் ஒரு பெரிய சர்ச்சையாச்சே, அவர் அப்படியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி செஞ்சு வச்சு அதை பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுத்துக்கிறான். அந்த இவருக்கும் அந்த சிலைக்கும் என்ன வித்தியாசம் அவர் கேட்பார். அப்ப உண்மைக்கும் செயற்கைக்கும், இயற்கைக்கும் செயற்கைக்குமான வித்தியாசங்கள் அல்லாஹ் சொல்றான். நீங்க பெருமானார் இப்படி பேசுவதை கேட்ட உடனே முஸ்லீம்களே நீங்களும் காஃபிர்களே நீங்களும் நினைச்சிட வேண்டாம், இதெல்லாம் சும்மா ஒரு அதீத கற்பனையாக கூட இருக்கலாம், அல்லாஹால எப்படி அப்படி கண்ணை மறைக்க முடியும், இது டக்குன்னு நடக்கிற ஒரு காரியமா, அல்லது நம்மளை எப்படி அப்படி பிடிக்க முடியும், நம்ம தான் ஓடுறமே உடியாடுறமே நம்ம ஜிம்முக்கு போறோமே என்ற அந்த சிந்தனைகள் பெருமானாருடைய அதீத கற்பனையின் வெளிப்பாடுன்னு தயவு செஞ்சு நினைச்சிட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், இட் இஸ் த ரியாலிட்டி, இது நடக்கும், நான் நடத்தி காட்டுவேன். அப்படிப்பட்ட தன்னுடைய இமேஜினேஷனால ஒரு உருவா ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி உங்களை பயமூட்டம் வேண்டும் என்ற தேவை பெருமானாருக்கு இல்லை. அதான் ஒரு கற்பனையை இஸ்லாம் உருவாக்கி உங்களுக்கு பயம் காட்டி நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை பெருமானாருக்கும் இல்லை, அல்லாஹுக்கும் இல்லை. இது நிதர்சனமாக நடக்கிற உண்மை, உங்களை நரகத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுவதும் நிதர்சனமாக நடக்க போகிறது. எவ்வளவு பெரிய அழகா எழுதியிருந்தார், இது தௌஹீத், அதாவது அல்லாஹுவினுடைய அந்த தௌஹீதை அங்கீகரிக்கக்கூடிய அந்த சிந்தனையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு செயல். இரண்டாவது வமா அல்லம்னா என்ற அந்த வார்த்தையில அரபியில சொல்லும் போது சொல்லுவாங்க, வமா அல்லம்னா ஹுஷார் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஏ கண்டினியூஸ் ஒன், ஏதோ ஒரு காலத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரையும் சொல்றான்ல, நான் இதுவரையும் சினிமாக்கே போனது இல்லைங்க, பார்த்ததே இல்லைங்க. எப்பையிலிருந்து? நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரை, இப்போ வரையும் எனக்கு தெரியாது. இந்த பழத்தை நான் இப்போ வரையும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவான்ல. ஒரு பழம் புதுசாக வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு, அந்த பழத்தை முத முதல்ல அவர் தான் அப்போ தான் பார்க்குறாரு. இந்த டூரியா பழம்லாம் இருக்குல்ல மாதிரி, இன்னைக்கு அதெல்லாம் மார்க்கெட்டட் ஆகுது. சில பழத்தை வித்தியாசமாக நம்ம அப்போ தான் வாழ்க்கையில் முதல், இதுவரையும் நான் சாப்பிட்டதே இல்லைங்கன்னு சொன்னேன். இதுவரை அந்த அதை அழுத்தம் கொடுத்து பேசுகிறார். அதுதான் நல்லா பேசுகிறான். இதுவரைக்கும் பெருமானாருக்கு அப்படிப்பட்ட சிந்தனையை நான் போட்டதே இல்லை. ரெண்டாவது ஒரு முஃபஸ்ஸிர் அழகாக எழுதியிருந்தார், பெருமானாரை குறித்து சொல்லுகிற போது, நபிய உம்மி, எழுத படிக்க தெரியாத நபி, உம்மி நபி. இந்த உம்மத்து வந்து உம்மத்துன் உம்மிய, உம்மத்துன் உம்மிய, இது எழுத படிக்க தெரியாத உம்மி உம்மத் அப்படின்னு இந்த உம்மத்துக்கு ஒரு பேர். நபிக்கு எழுத படிக்க தெரியாத நபி, இந்த உம்மத்து எழுத படிக்க தெரியாத உம்மத். உம்மி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா எழுத வாசிக்க தெரியாத உம்மத். ஆனா பெருமானாருடைய காலத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளிகள் உருவானாங்க. கொஞ்சம் நெஞ்சம் அறிவாளிகள்லாம் இல்ல, மிக பெரும் பெரும் அறிவாளிகள் அதே காலத்தில் பெருமானார் தன்னோடு சேர்த்து அந்த சஹாபாக்களை உருவாக்கினாங்க. போன வாரம் தான் ஒரு வரலாறு படிச்சுக்கணும், அப்துல்லாஹி பின் மசூத் என்கிற நபித்தோழர். அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தனியா ஒரு நேரங்கள் வேண்டும். அந்த அப்துல்லாஹி பின் மசூதை பத்தி சொல்றாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் பெருமானாரும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த வழியா போனாங்க. போய் அவர்கிட்ட என்னவோ பேசினாங்க, நீங்க யாருன்னு கேட்டாரு. அவங்க பேசுகிற அந்த தகவல் அவருக்கு பிடிச்ச உடனே நேராக அங்கிருந்து ஆட்டு ஓனர்கிட்ட போய், எனக்கு வேலை போதும், நான் எனக்கு வேற வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேர கிளம்பி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் உடனே பையத்தாயிட்டார், கையை கொடுத்தார், இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கேயுமே போகல. பெருமானாரே கதி, பெருமானாரே கதி. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க முத முதல்ல பெருமானார் இடத்துல வரும்போது இவரு வீட்டுக்குள்ள போறாரு வர்றாரு, எந்த நேரமும் அவருக்கு வந்து சாஹிபு சிவாக் ஒரு பேர் உண்டு, பெருமானார் சாஹிபு நஹலைன், பெருமானாருடைய செருப்புக்கும் பெருமானாருடைய மிஸ்வாக்குக்கும் சொந்தக்காரர் அப்துல்லாஹி பின் மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த நேரமும் பெருமானாரோடு இருப்பார்கள், பெருமானாருடைய செருப்பும் மிஸ்வாக்கும் கையிலே இருக்கும், தண்ணி கையில் எடுத்து வச்சுக்குவார், எப்போ தேவைப்படுதோ உடனே நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவங்களுக்கு கொடுப்பார். அவ்வளவு பெரிய சுஹபத் அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க. இவர் ரசூல்லாட்ட நடக்கிற நிறைய முளையை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், குடும்பத்துக்காரர் போலுக்கு அகில பைத், பெருமானாருடைய நெருங்கிய சொந்தத்தில் அக்கா மகன் தம்பி மகன் இது மாதிரி ஒரு முக்கியமான ஆள் போலுக்கு இவர். அந்த அளவுக்கு பெருமானாருடைய பார்வையை கூட உடனே அந்த சிந்தனை எடுத்து செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார்கள் நாயம் சல்லா அலி சொல்லம் அவருங்க. அவங்க அவருக்கு ஒரு லக்கப் கொடுத்தாங்க, எந்த ஆயத்தில் எந்த சந்தேகம் வந்தாலும், எந்த செய்திகள் எந்த இடத்துல இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லணும்னா நீங்க அவர்கிட்ட கேட்டுக்குங்க. பின்னாடி வந்த சஹாபாக்கள்ல குரான் தொகுக்கப்படும் போது அவர் தான் முக்கியமான ஆளாக இருந்தார் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத். எங்கேருந்து வந்தவர்? ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க இடையராக இருந்தவர். இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிறைய ஹதீஸுகள் எப்படி அபூ ஹுரைரா இருந்தாங்களோ அதுக்கு அடுத்த லெவலில் உள்ளவங்க அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத். அந்த அளவுக்கு அவங்க அந்த இல்ம பெற்றுக்கிட்டாங்க. சரி, இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ அறிவுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க. உமர் ரழியல்லாஹு தஆலா மிகப்பெரிய அறிவாளி, உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகள் பெருமானாருடைய மனைவி கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி போய் படித்தாங்க. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகள் பெருமானாருடைய மனைவி கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி ரசூல்லா சொன்னாங்க, இந்த லாங்குவேஜ் நீங்க படிச்சுக்கீங்களேன்னு. அந்த அம்மா போய் அதுக்கு பின்னாடி படிச்சது. கல்யாணம் பண்ண பின்னாடி இஸ்லாத்தை ஒருத்தர் படிக்க வைக்கிறது சுன்னத். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அல்லது ஒரு புதிய செய்திகளை சொல்லிக் கொடு, அவர் அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் சுண்ணா. பெருமானார் செய்த அந்த செயலை இவரும் செய்து விட்டார். வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்காது. கிடைத்தால் அவர் எந்த எண்ணத்தில் அந்த அம்மாவை அனுப்பணுங்கிறதையும் பெருமானார் சொல்லியிருந்தாங்க. சுண்ணா, என் நபி செய்தார்கள், ஒரு புதிய விஷயத்தை என் மனைவி கற்றுக்கொள்வதற்குரிய நான் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறேன். அப்போ இந்த சஹாபாக்களை எல்லாம் பார்த்து ஒரு மனுஷன் உம்மின்னு சொல்லலாமா? ரசூல்லா உம்மி, இப்ப இவங்கெல்லாம் உம்மத்தே உம்மியானா, இவங்கெல்லாம் எழுத படிக்க தெரியாத சமூகம்னு எப்படி சொல்ல முடியும்? உலக வரலாறுக்கு பாடம் எடுத்தவர்கள் சையிதுனா உமர் ரழியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ஞானி, ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்கியவர் உமர் ரழியல்லாஹு. போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், வயதானவர்களுக்கு முத முதல்ல பென்ஷன் திட்டத்தை ஏற்படுத்தினது உமர் ரழியல்லாஹு தஆலா. குழந்தை பால் நிறுத்தியவுடன் அதற்குரிய அதற்கு ஒரு காசு நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயித்தவரும் உமர் ரழியல்லாஹு. குழந்தைக்கு பித்தாம், பால் நிறுத்தி முடிஞ்சாச்சு, அதுவரையும் அம்மாவினுடைய அரவணைப்புல இருக்கு, பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேல சில இடங்கள்ல பால் குடிப்பாட்டிய பின்னால் அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியாமல் போகலாம். அந்த நிலையில் யார் இருக்கிறார்களோ வந்து கவர்மெண்ட்ல பென்ஷன் வாங்கிக்கலாம். இன்னைக்கு இது வாயலா அந்த எங்க நாட்டில் அப்படி செய்யறா இப்படி செய்யறான்னு சொல்றான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே பாலிசி அப்படிங்கறது எதுவுமே இல்லாத நேரத்தில் பேசினவங்க மறதி எல்லாம் தரணும். சில பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களே, இதே மாதிரி நீங்க செஞ்சு வச்சிருக்க இந்த சட்டத்தால சில சிக்கல்கள் வந்து. என்ன சிக்கல்னு கேட்டாங்க. நிறைய பொம்பளைங்க பால் கொடுக்கிற நாளை முன்னாடியே முடிச்சுக்கிட்டு அந்த ஃபித்தாம் முன்னாடியே பால் கொடுக்கறது நிப்பா, அந்த 2 வருஷம் கொடுக்கறதே இல்லை, முன்னாடியே நிப்பாட்டிக்கிட்டு நீங்க காசு தருவீங்கிறதுக்காக வேண்டி விட்டுறாங்க அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உமர் ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அப்படின்னா குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த பொருள் அந்த தாயை சேரட்டும். குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அன்னையில இருந்து அவங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு காசு அவங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன அறிவு! நான் இது 1-2 தான் சொல்றேன். இது மாதிரி வரிசையை எத்தனையோ திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு உலகத்தில் அதை செயல்படுத்திட்டு என்னமோ நாங்க தான் பெரிய அறிவாளியும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பேஸ் அந்த சிந்தனையை அந்த காலத்துல யோசிச்சவர். இப்ப இவரை போய் உம்மத்தே உம்மியா படிக்காத ஒரு சமூகத்தை சார்ந்தவர் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? அந்த நபியை போய் நபியை உம்மி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்மளும் பயான்கள்ல நிறைய இடங்கள்ல கேட்குறோம், அவங்க உம்மி நபின்னம்மா, நாங்கள் உம்மி நபியினுடைய உம்மத்துலாம் சொல்கிறோமே. அப்போ நம்ம இவ்வளோ படிச்சுங்க, டாக்டர் இருக்கார், இன்ஜினியர் இருக்கார், பெரிய பெரிய படிப்பு படித்தவர், குர்ஆன் ஹதீஸை கரைத்து குடித்தவர், இவங்களெலாம் இருக்கும்போது இப்போ இந்த கோட்டுக்கு பின்னே இந்த லைனுக்கு பின்னே உள்ள அறிவு என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு இமாம் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு. இன்ஷால்லா அடுத்த வாரத்தில் அது என்ன செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு அந்த ஒமா அல்லம் நாஹுஷா இருக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இன்ஷால்லா கடந்த வாரங்களில் இன்ஷால்லா பார்ப்போம். எந்த செய்தியை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொள்ளுகிற, அதை இதயத்திலே ஏந்துகிற, அல்லாஹுவினிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுகிற, அல்லாஹுவை நெருங்குகிற நல்ல மக்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண் பெண்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ பொருந்தி கொண்டு கியாமத்து நாள் வரை இது போன்ற மஜ்லிஸுகள் யா அல்லாஹ், அந்த மஜ்லிஸுகளிலே நாங்கள் தொடர்போடு இருப்பதற்கு உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இது போன்ற மஜ்லிஸுகளை, உன்னை பற்றி பேசுகிற மஜ்லிஸுகளை யா அல்லாஹ், உனக்காக பேசுகிற அந்த இஹ்லாஸான நிலைமையோடு யா அல்லாஹ் அதை நீ எங்களுக்கு ஏற்படுத்தி கடைசி நாள் வரை கியாமத்து நாள் வரை எங்களுடைய ஈமானோடு நாங்களும் எங்களுடைய சந்ததிகளும் யா அல்லாஹ் இந்த இஸ்லாத்தின் மீது நிலைத்திருப்பதற்கு யா அல்லாஹ் நீ பெரும் உதவியை எங்களுக்கு செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இபாதத்துகளை ஏற்று மரணத்திற்கு முன்னே தௌபா செய்கிற அந்த வாசலை எங்களுக்கு திறந்து, இதயத்தால் யா அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையாலும் உன்னை தஸ்பீஹ் செய்கிற, உன்னை திக்ரு செய்கிற அந்த பாக்கியமிக்க அந்த நிலையை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் யா அல்லாஹ் நீ தந்தருள் புரிவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.